நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி. ஆஸ்திரேலிய செய்திகள் வாசிப்பவர் குலசேகரம் சஞ்சயன். நாட்டின் புலனாய்வு குறித்த அறிக்கையின் பெரும்பாலான பரிந்துரைகளை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவின் எலக்ட்ரானிக் சர்வைலன்ஸ் லாஸ், மின்னணு கண்காணிப்பு சட்டங்கள் மாற்றியமைக்கப்பட இருக்கின்றன. தற்போதுள்ள புலனாய்வு குறித்த சட்ட கட்டமைப்பானது தேவையின்றி சிக்கலானது மற்றும் அது வரையப்பட்ட காலத்திலிருந்து தொழில்நுட்பம் வேகமாக மாறியுள்ளது என்று முன்னாள் உளவுத்துறை தலைவர் டெனிஸ் ரிச்சர்ட்சன் வெளியிட்டுள்ள 1600 பக்க அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு சாதனங்களை கண்காணிக்கும் முறை மற்றும் ஏசியோவின் அதிகாரங்களையும் செயல்களையும் மாற்ற புதிய மின்னணு கண்காணிப்பு சட்டங்களை உருவாக்க அவர் பரிந்துரைத்துள்ளார். புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்த 12 முதல் 18 மாதங்கள் வரை ஆகும் என்று சட்டத்துறை அமைச்சர் அட்டர்னி ஜெனரல் கிறிஸ்டியன் போர்ட்டர் கூறினார்.
That in itself would be perhaps the biggest national security legislative project in recent history, and it would require the repeal and rewriting of nearly 1,000 pages of existing law on warrants, interception and telecommunications.
ஆப்கானிஸ்தானில் ஆஸ்திரேலிய படையினர் நடத்திய போர்க்குற்றங்கள் குறித்து வெளியான ஒரு சமூக ஊடக பதிவை பிரதமர் ஸ்காட் மாரிசன் மிகைப்படுத்தியதாக ஆஸ்திரேலியாவிற்கான சீனாவின் துணை தூதர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு ஆஸ்திரேலிய படை வீரர் ஒரு ஆப்கானிய குழந்தையின் தொண்டையில் கத்தியை வைத்திருப்பது போல் காட்சி தரும் படத்தை ஒரு சீன அதிகாரி ட்வீட் செய்திருந்தார். அந்த ட்வீட்டை அகற்றுமாறு இந்த வார ஆரம்பத்தில் பிரதமர் கோரியிருந்தார். பிரதமரின் பகிரங்க கோரிக்கை சீனாவில் இதுகுறித்து தேவையில்லாமல் அதிக கவனத்தை ஈர்த்துள்ளது என்று ஆஸ்திரேலியாவிற்கான சீனாவின் துணை தூதர் வாங் ஷைனிங் கூறினார்.
Now there's a much larger visibility of the Brereton report in China. More people are attentive to what has happened in Afghanistan. So, and also people wondered why a national leader would have such a strong opinion to an artwork done by a normal young artist in China.
நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் சிட்னி ஹோட்டல்கள் 2 பணிபுரிந்த ஒரு பெண்ணிற்கு வைரஸ் தொற்று எப்படி ஏற்பட்டது என்பதை தீர்மானிக்க அவசர மரபணு சோதனை நடத்தப்பட்டது நாம் அறிந்த செய்தி. அந்த மரபணு சோதனை முடிவில் தொற்று அவருக்கு சமூக பரவல் மூலம் ஏற்படவில்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது என்று நியூ சவுத் வேல்ஸ் மாநில சுகாதார நல அமைச்சர் பிரட் ஹசார்ட் அறிவித்தார். டார்லிங் ஹார்பரில் உள்ள நோவாட்டெல் மற்றும் ஐபிஸ் ஹோட்டல்களில் பணிபுரிந்த ஒரு சுத்திகரிப்பு தொழிலாளி தொற்றுக்குள்ளானது கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாநிலத்தில் சமூக பரவல் மூலம் 26 நாட்கள் யாருக்கும் தொற்று ஏற்படவில்லை என்பது முறியடிக்கப்பட்டுவிட்டது என்ற கவலையை சுகாதார அதிகாரிகளிடையே எழுப்பியது. இந்த ஹோட்டல் ஊழியருடன் தொடர்பு கொள்ளக்கூடிய 100 மக்கள் தனிமையில் உள்ளனர் என்றும், நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் புதிதாக யாருக்கும் சமூக பரவல் மூலம் தொற்று ஏற்படவில்லை என்பது ஆறுதல் அளிக்கிறது என்றும் கூறிய சுகாதார நல அமைச்சர் பிரட் ஹசார்ட், அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்து சுய தனிமைப்படுத்தும் விமானக்குழு உறுப்பினர் ஒருவரிடமிருந்து அந்த பெண்ணிற்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்றார்.
It's massive relief from my point of view as health minister, but we still have work to do. We still have to try and work out which air crew or which other person from overseas, possibly in the hotel, did manage to transmit it and how it got transmitted.
நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் சமூக பரவல் மூலம் கொரோனா வைரஸ் தொற்று யாருக்கும் ஏற்படவில்லை என்பது நல்ல செய்தி என்று கூறிய மேற்கு ஆஸ்திரேலிய பிரீமியர் மார்க் மெகவன், எல்லையை எப்போது திறப்பது என்பது குறித்த முடிவு எதிர்வரும் திங்கட்கிழமை டிசம்பர் 7ஆம் தேதி வரை எடுக்கப்பட மாட்டாது என்றார். நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் விக்டோரிய மாநிலங்களுடனான எல்லைகளை அடுத்த செவ்வாய்க்கிழமை முதல் திறக்க மேற்கு ஆஸ்திரேலியா திட்டமிட்டிருந்தது. அந்த மாநிலங்களிலிருந்து பயணிப்பவர்கள் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டிய தேவையை நீக்குவதாக அறிவித்திருந்தது. ஆனால் சிட்னி ஹோட்டல்களில் வேலை பார்க்கும் ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது என்ற செய்தி வெளியானதும் அந்த காலவரிசை சந்தேகத்துக்குரியதானது. மேற்கு ஆஸ்திரேலியாவின் தலைமை சுகாதார அதிகாரி ஆண்டி ராபர்ட்ஸின் ஆலோசனையின் அடிப்படையில் நியூ சவுத் வேல்ஸ் குறித்த தனது முடிவு எடுக்கப்போவதாக Premier Mark McGovern கூறினார்.
The woman in question, the cleaner, spent a lot of time on trains and trams between Western Sydney and her workplace. And by all accounts, was a very gregarious person. So we are still awaiting further test results out of New South Wales, but it is positive news. My expectation is now that we will make a final decision on New South Wales on Monday, so that we take every precaution possible.
அடிலைடில் பெராஃபீல்டு கிளஸ்டர் என்ற தொற்று அதிகமாக பரவிய சம்பவத்தைத் தொடர்ந்து தெற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தில் தொடர்ந்து 6வது நாளாக புதிதாக கொரோனா வைரஸ் தொற்று யாருக்கும் ஏற்படவில்லை. மாநிலத்தின் உயர் சுகாதார அதிகாரியின் ஆலோசனையை மீறி விருந்தோம்பல் துறைக்கான கொரோனா வைரஸ் சமூக விலகல் விதிகளை மாநில அரசு தளர்த்தியுள்ளது. 2 சதுர மீட்டர் இடைவெளிகளில் மக்கள் அமர இப்போது அனுமதிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் வரை காத்திருக்குமாறு மாநில தலைமை பொது சுகாதார அதிகாரி நிக்கோலா ஸ்போரிய அறிவுறுத்தியிருந்த போதிலும் மாநில முடிவெற்று குழுவால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை ஆணையர் கிராண்ட் ஸ்டீவன்ஸ் கூறினார்.
Given the economic implications, the impact on employment, the current time of the year, our current performance with the Parafield cluster and the new measures we have in place to enhance contact tracing, my decision has been that we will endorse a 1 person per 2 square meter rule for hospitality particularly. All of the other restrictions that are currently in place that we're dealing with will remain and be reassessed during the course of next week.
கொரோனா வைரஸ் உள்ளிட்ட தொற்று நோய்கள் குறித்து ஆராய்ச்சி செய்ய மெல்பர்ன் பல்கலைக்கழகத்தில் ஒரு மரபணு மையம் அமைக்கப்படும். இந்த மையம் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் முதன் முதலில் கட்டப்பட்டு வருகிறது. மெல்பர்ன் பல்கலைக்கழகம், விக்டோரிய மாநில அரசு மற்றும் அமெரிக்காவின் இலுமினா என்ற பயோடெக் குழுவின் கூட்டு முயற்சியாக $60 மில்லியன் செலவில் கட்டப்படும் இது ஆஸ்திரேலியாவில் சிறந்த மரபணு நிபுணத்துவம் மற்றும் தொழில்நுட்பத்தை ஒன்றிணைக்கும், மேலும் பல துறைகளில் மேம்பட்ட ஆராய்ச்சியை ஊக்குவிக்கும் என்று இலுமினாவின் தலைமை நிர்வாகி பிரான்சிஸ் டிசோய்சா கூறினார்.
There's no doubt that genomics will certainly change the future of patient care here in this country and spearhead Australian genomics innovation at a global scale. Never has the value of genomic sequencing been more evident and apparent than it has this year.
இனி இன்றைய நாணய மாற்ற நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 74 அமெரிக்க சதங்கள், 137 இலங்கை ரூபாய் 42 சதங்கள், 54 இந்திய ரூபாய் 77 காசுகள், 99 சிங்கப்பூர் சதங்கள், 3.02 மலேசிய ரிங்கிட். இனி விளையாட்டு செய்தியில் கூடைப்பந்து பாஸ்கெட்பால். த சிட்னி கிங்ஸ் அணி தனது புதிய பயிற்றுநராக அடம் ஃபோர்ட் நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தது. கடந்த ஆண்டு வரை பயிற்றுநராக கடமையாற்றிய வில் வீவருடன் துணை பயிற்றுநராக அடம் ஃபோர்ட் கடமையாற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பயிற்றுநர் வில் வீவர் அமெரிக்காவின் ஹியூஸ்டன் ராக்கெட்ஸ் அணியில் இணைந்ததைத் தொடர்ந்து அடம் ஃபோர்ட் புதிதாக இந்த பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். செய்திகளில் இறுதியாக நாளைய வானிலை முன்னறிவித்தல். பெர்த் மேகமூட்டமாக இருக்கும், ஆனால் பின்னர் தெளியும், 24 செல்சியஸ். அடிலைட் லேசான மழை, வேகமாக காற்று வீசலாம், 28 செல்சியஸ். மெல்பர்ன் ஓரிரு மழை, வேகமாக காற்று வீசலாம், 28 செல்சியஸ். ஹோபார்ட் மழை வரும் அறிகுறியுண்டு, 23 செல்சியஸ். கேன்பரா லேசான மழை, 29 செல்சியஸ். சிட்னி லேசான மழை, பிந்திய நேரம் புயல் அடிக்கும் வாய்ப்புண்டு, 27 செல்சியஸ். பிரிஸ்பர்ன் வெயில் அடிக்கும், 32 செல்சியஸ். டாவின் லேசான மழை, புயலடிக்க வாய்ப்புண்டு, 32 செல்சியஸ். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.